ஓம் சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஓர் பார்வை. வழங்குபவர் திரு சௌரிராசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
ஒரு நூல் எழுதினார் அந்த சிவஞான போதம். நான் முதலே சொன்னேன், அந்த 12 சூத்திரங்களாக அந்த செய்திகள் வெளிவந்தது. அது அவரே பார்த்துட்டு ஜனங்களுக்கு இன்னும் புரியாதுன்னு சொல்லி வார்த்தைக்கு வந்த உரை ஒன்று அவர் எழுதினார். ஏது மேற்கோள் உதாரண வெண்பாக்கள். அப்புறமும் கூட அது புரிந்து கொள்வதற்கு சிரமமா இருந்து, அது மேலிருந்து வந்ததா, அது வந்து கடினமா இறங்கிடுச்சு. இந்த சகலாகம பண்டிதர் சதாசிவ சிவாச்சாரியாருக்கு அருள்நந்தி சிவம் என்ற தீட்சாநாமம் வழங்கப்பட்டது. அருள்நந்தி சிவாச்சாரியார் சகலாகம பண்டிதர். ஏதாவது இதுல வந்து இந்த கதையிலேயே கொஞ்சம் குழப்பம்னா சொல்லுங்க, நான் தெளிவுபடுத்திடுறேன் இப்பவே. அப்புறம் இவர் ஒரு நூல் எழுதினார், 2 நூல்கள் எழுதினார் இவர். சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம் இருபக்கு 2 நூல் எழுதினார். சிவஞான சித்தியார் சுபக்கம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைகளை, அதாவது சிவஞான போதத்துக்கு ஒரு விரிவுரை நூல். சிவஞான போதத்தை புரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும்? சிவஞான போதத்தை போய் படிச்சிடக்கூடாது. நான் அதனாலதான் வந்து இப்படி போனோம் பாருங்க, ரிவர்ட், அதாவது மாணவர்கள் நூல்ல இருந்து முதல் நூலுக்கு போகணும் நம்ம, அப்பதான் அது நல்ல தெளிவா புரியும். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சிவஞான போதத்தை படிக்கலாம் இல்லையா, அவ்வளவு தெளிவா விளங்காது, அவ்வளவு கடினமா இருக்கும் அதனுடைய நடைமுறைக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் எழுதினார் சிவஞான முனிவர், சிவஞான மாபாடியம்னு. மூலமாவது புரிஞ்சுக்கலாம் போல, அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அந்த உரை. மணிப்பிரவாள நடையில அது ரொம்ப உயர்ந்த உரை. நான் அதை வந்து தயவுசெய்து நிகழ்ச்சியாலாம் நம்ம பேசக்கூடாது. அது இருந்ததுனாலதான் சிவஞான போதம் எனக்கு விளங்குது. அதை விளக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அதையும் விளக்கி இருக்கிறாங்க, சிவஞான மாபாடியத்தை விளக்கி இருக்கிறார்கள். தமிழிலே இருக்கக்கூடிய மிகப்பிறங்கிய மாபாடியம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாபாடியம்னு சொல்றாங்க. வடமொழியில மாபாடியங்கள் நிறைய தோணி இருக்கு. பிரஸ்தான திரையங்கள் என்று சொல்லி பகவத்கீதை, உபனிஷதங்கள், தசோ உபனிஷது, ஈச கேன கட முண்டக மாண்டூக்கிய சாந்தோக்கிய ஹைதா பிரகதாரண்ய உபநிடதங்கள் என்று 10 உபநிடங்கள் உபநிடங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். சங்கரர் எழுதியிருக்கிறார், மத்துவர் எழுதியிருக்கிறார், ராமானுஜாச்சாரியா எழுதியிருக்கிறார். பிரஸ்தான திரையங்கள்ல கீதைக்கு எழுதியிருக்கிறாங்க, பிரம்மசூத்திரத்துக்கு விட எழுதியிருக்காங்க. தமிழ்ல அந்த மாதிரி உரைகள் இவரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட சிவஞான முனிவர் மிக உயர்ந்த ஒரு பெரிய நூல். இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு விளக்கம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மிக பிரிவுகிற மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு வர்றாங்க, இன்னும் முழுமையடையிலவில் செஞ்சுட்டு வராங்க. அப்போ இவர் வந்து 328 செயல்கள்ல 328 விருத்த பாக்களில் இதுக்கு ஒரு விளக்க உரை எழுதினார். மற்ற சமயங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு குறைவான அறிவுடையவைகள் என்பதை சொல்லும்படியாக பரபக்கம் என்ற ஒரு 301 செயல்கள் அடங்கிய ஒரு நூல் எழுதினார். சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம் என்று இது 630 பாடல்கள் கிட்ட வரும். அடுத்தது இருபாயிர் பகுதி என்ற நூல். அதுல வந்து மாணவர்களுக்கு எழும்பக்கூடிய சந்தேகங்களை சொல்லி நம்முடைய சிந்தனை கிளர்ந்து அதிலிருந்து பதில் வருகிறது போல ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தினார். இந்த சித்தியாரு வந்து சித்தியார படிக்க அந்த நூலை தொடர்றது கூட நமக்கு வந்து ஒரு பாக்கியம் இருந்தாலும் தொடரும். சித்திக்கு மிஞ்சிய நூல் இல்லை, சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பது பழமொழி. சித்தியாருக்கு மிஞ்சிய நூல் உலகத்திலே கிடையாது. பாரிலுள்ள நூல்களெல்லாம் பார்த்து அறிய சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும். உலகத்துல இதுவரையிலும் எவ்வளவு நூல்கள் எல்லாம் எழுந்திருக்கிறதோ அதெல்லாம் ஒரு திராசத்துல வைக்கிறது, ஒரு பெரிய திராசா. சிவபெருமான் நினைச்சா திராசை செஞ்சிருவான், ஒரு தட்டுல வைக்கிறது. இன்னொரு தட்டுல சிவஞான சித்தியார்ல பாதி பாட்டை எடுத்து, முழு பாட்டு இல்ல, பாதி பாட்டை எடுத்து வைக்கிறது. இந்த பாட்டு கணம் கூட இருக்கும். எந்த பாட்டு? சித்தியார்ல இருக்கிற பாட்டு. பாரில் உள்ள நூல்கள் எல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். குருஞான சம்பந்தர் அப்படி சொல்றாங்க, பாதி விருத்தத்தால் இந்த பார்விருத்தமாக உண்மை சாதித்தார் தாய்மானவர். பாதி விருத்தமே இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் கடைசியேற்றுவதற்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு உயர்ந்த ஒரு நூல்களை நமக்கு தந்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கிற இருக்கிறோம்னு வச்சுங்க, அதுல உள்ள கடினத்தன்மைகள்லாம் நீக்கிடுவோம். அதனால நீங்க கேட்கறதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப நம்ம வந்து நம்முடைய வேலை என்னன்னா அவங்க சொன்னதான் சொல்ல போறோம், நம்ம புதுசா சொல்ல போல. அதுல எந்த இடத்துல எல்லாம் கடினத்தன்மை ஏற்பட்டு மனதுக்கு நெருடலாகவும் சிக்கலாகவும் இருந்து அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அத அந்த முடிச்ச மட்டும் சற்று ரிலாக்ஸ் பண்ணி விடுறத வேலைதான் அப்ப நம்முடையது. அதை நல்லா தெளிவாக நம்ம இறைவனுடைய அருளால, இறைவன் அருள் துணை உண்டு, நம்முடைய குருநாதருடைய துணை உண்டு, அதை நம்ம செய்யலாம். அதனால ஒன்றும் சிரமம் இல்லை, கேட்கறதுக்கு சிரமம் இருக்காதுன்னு சொல்றேன். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அந்த அருணிந்தி சிவாச்சாரியருடைய மாணவர், அவர் வந்து கேட்ட உடனே மேல போயிட்டார். அதாவது வந்து சித்தம் முழுமையாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தரிசன நிலையில இருந்துட்டார். அவதூத சன்னியாசி, உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு உலக ஞாபகம் சுத்தமாத்து போச்சு. பிரம்மானந்தத்தில் திளைத்திருந்தார். நூல் எதுவும் செய்யவே முடியல, ஒரு வார்த்தை கூட பேச முடியல, அப்படியே பொறையேறி போன மாதிரி போயிடுச்சு. இந்த மூளை உடம்பு பூராவும் அந்த அற்புத தாரைகள் உள்ள ஏறி எற்பு துளை தரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்த அங்கு எனக்கு அள்ளூர் ஆக்கி அமைத்தனன். சிவபெருமான் என்ன பண்ணானா, எலும்புலாம் அந்த இன்பத்தை பாய்ச்சினான் என்று சொல்லுகிறார். எற்பு துளை தரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்த அங்கு எனக்கு அள்ளூர் ஆக்கி அமைத்தன. என்னுடைய உடம்பே அமுதமயமாக மாறிவிட்டது. அந்த அமுதமயமாக மாறிய உடம்புல இருந்துதான் அமுதமயமான திருவாசகம் வந்தது. அதே போன்ற ஒரு நிலையை இந்த மறைஞான சம்பந்தர் அடைந்தார். இவர் சைவ அந்தனர் குலத்தில் தோன்றியவர். இவர் திருப்பண்ணாவடத்தில் தான் தோன்றினார். 7 வயதிலே உபநயனம் நடைபெற்றது. அதன் பிறகு இவர் அருணிந்தி சிவாச்சாரியரை சந்தித்தார். சந்திச்சு உபதேசம் ஆச்சு, தீட்சை கொடுத்தாங்க, முற்றிலும் போயிடுச்சு. அவதூத சன்னியாசியாக சிதம்பரத்தை வந்தார். இனிமேல் வாழ்க்கை நடத்துவதற்கு வேற இடம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய திருவடியிலேயே தன்னுடைய காலத்தை கழிப்பதற்காக சிதம்பரம் வந்துட்டார். அங்கேயே திரிந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நம்முடைய பழைய மாணவர்கள் அந்த கதை தெரியும். இருந்தாலும் வந்து புதியவர்கள் வந்திருக்கிறாங்கன்னு இந்த வரலாறு சொல்றேன். ஏன்னா நம்முடைய குருநாதர்கள் எவ்வளவு பெரியவர்கள்ங்கிறதுக்காக, எவ்வளவு கருணையுடையவர்கள் என்பதற்காக, எந்த உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் என்பதற்காக, அந்த எந்த உயர்ந்த நிலையில் இருந்து இந்த உண்மைகளை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதற்காக, எந்த விதமான பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் இறைவனோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உண்மைகளை எல்லாம் எவ்வாறு இறங்கி வந்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த வரலாறு நம்ம சொல்றோம். அந்த சமயத்துல இப்படி அவதூத சன்னியாக தெரிந்தார். அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே எங்க ஆளு கிடையாது. பாம்பரியும் பாம்பின்கால், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உயர்ந்த நிலையில இருந்தார். ஏதோ துணி இனி கட்டியாம ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான், ஏதோ பாவம்னு சொல்லி யாரோ சோறு போட்டாங்க, ஏதோ பண்ணாங்க. அது இறைவனுடைய அருளாற்றலில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலம் சாப்பாடு இல்லாம கூட அவங்க இருக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு உண்டு. அதனால அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல அங்க தில்லை 3000 அவர்களில் ஒருவர், உமாபதி என்று சொல்லக்கூடியவர், அந்தனர் குலத்தில் தோன்றியவர், அந்த நடராஜருக்கு பூஜை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர். அந்த காலத்துல எல்லாம் பூஜை செய்கின்றவர்கள் எல்லாம் பல்லக்கில் தான் வருவாங்களாம். பல்லக்கில் வருவாங்க, சாமியெல்லாம் பல்லக்கில் வருது இல்லையா, அந்த மாதிரி பல்லக்கில் வருவாங்க. சாமி வருவதற்கு முன்பு டிவிடி பிடிச்சிட்டு போறது மாதிரி அவர்களுக்கு முன்பு டிவிடி பிடிச்சிட்டு, ஏன்னா அந்த அந்த இறைவன் நிகரற்றவன், நிகரற்றவனுக்கு பூஜை செய்கின்ற அந்தனர்களும் நிகரற்றவர்கள். அந்த பாணியில அவர்களும் அதற்கு தகுதியுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வந்தார், முன்னாடி டிவிடி பிடிச்சிட்டு வர்றாங்க, ஒரு 8 பேர், இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பக்கம் பல்லாக்க பிடிச்சிட்டு வராங்க. உள்ள உட்காந்துருக்காரு சிவாச்சாரியார், உள்ள உட்காந்துருக்காரு. நல்லா அழகிய தேகம், நிறைய ருத்ராட்ச மாலைகள், சிவந்த மேனி, பார்க்க பார்க்க அழகு. நடராஜனுக்கு பூஜை பண்றவன் நடராஜன் மாதிரி அழகு, அவ்வளவு அழகு புலிந்த திருமேனி. அப்படியே வந்து கொண்டிருந்தார். இவர் பார்த்தார், என்ன தோணுச்சோ, மறைஞான சம்பந்தம் இருக்கு, சிலையில தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தோம்னா அவர் தோணுச்சு, பேசாதவர் பேசினார், பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது அப்படின்னா, பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது பாரீர் அப்படின்னா, அதோட நினைச்சு பேர் பேச. அதாவது இந்த கருணைங்க இது வந்து திட்டுறது இல்ல, கருணை திட்டுறது மாதிரி கூட வெளிப்படும். அது வந்து உங்களுக்கு எல்லாம் அனுபவம் ஏற்பட்டா தெரியும், நமக்கு அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. திட்டுறது போலோட கருணை வெளிப்படும். அவருக்கு சிந்தனையில ஏதோ போய் உரைத்தது உமாபதி, பல்லாக்கு பட்ட கட்டை, செத்து போன கட்டையில தான் செஞ்சிருக்காங்க, காஞ்ச கட்டை, காஞ்ச கட்டை, காஞ்சி போன கட்டை, அதாவது உயிரற்ற மரம். முன்னாடி தீவிட்டி பகல்லே தீவிட்டி பிடிச்சிட்டு போனா அவனுக்கு என்ன சொல்றது, இது தன்முனைப்போடு செய்யக்கூடிய காரியம், இந்த தன்முனைக்கு வேண்டாம் உனக்கு, நீ தகுதியுள்ளவன், நீ சாத்திரத்தை செய்யவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவன், ஆகவே நீ இந்த காரியம் உனக்கு வேண்டாம், நீ என்னோட வா அப்படின்னு அர்த்தம். என்னோட வா, இந்த உண்மைகள் உனக்கு சொல்வதற்கு நீ மிக தகுதியாக இருக்கிறாய், இதுல நீ உடந்து கொண்டிருக்கிறாய், இதிலிருந்து வெளியே வா, என்னோட வா, உனக்கு உயர்ந்த உண்மைகள் சொல்லித்தரப்படும், நீ இறைவனுடைய திருவடியை ஞானத்தை நீ பெறலாம் அப்படிங்கறது அவனுடைய செய்தி. பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுதல் பாரீர் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, இவருக்கு ஏதோ ஒண்ணு, இவர் ரொம்ப பெரிய மகான், இவரை நம்ம வந்து பின்பற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு உடனே தோணுச்சு, இவர் திட்டுறாருன்னு நம்ம எல்லாம் நினைப்போம், அப்படியே குதிச்சார். அவங்கள்ட்ட எந்த செய்தியும் சொல்லல, ஏய் நீ வீடு போடான்னு, எங்க போடா அங்க போட, ஒன்னும் சொல்லல, உடனே முடிஞ்சு போச்சு ஆவரம். இறங்கினார், இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டார், கையை குவித்து கொண்டு, பாருங்க ஒரு ஆச்சாரியனை அணுகுதல், கையை குவித்து கொண்டு முற்றிலும் தன்னடக்கம் மிகுந்தவராக பணிவுள்ளவராக, இவரிடமிருந்து இவர்கிட்ட பெரிய விஷயம் இருக்கு, ஒரு பெரிய ஞானி என்பதை உணர்ந்தவராக பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். அவர் வேக வேகமா போறார், மறைஞான சம்பந்தர் வேக வேகமா போயிட்டு இருக்கிறார். அது ஒரு கைகோள தெரு, சிதம்பரத்துல எல்லாம் தரி நெசவு ஜாஸ்தி அந்த காலத்துல, கைகோளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இந்த ஊர்ல அப்படி இருந்ததான்னு தெரியலங்க, தெருவுல பாவு நீட்டுவாங்க, பாவு அந்த இதை, இந்த ஊழல் இந்த இதை அதுல நீட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூழ் இருக்கு பாருங்க, கேவுரு கூழ், அந்த நூல் வந்து விரைப்பாக நெய்வதற்கு நல்லா வரும், வடவடன்னு வரும், இந்த அச்சுல போட்டு இழுத்தம்னா, எங்க ஊர்ல எல்லாம் உண்டு அது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் தெரிய நிறைய தண்ணி வாங்க, அச்சுல போட்டு இழுத்தம்னா வடவடன்னு வரும். அதுக்காக என்ன பண்றதுன்னா, நூலுக்கு வந்து வழுவழுப்பு ஊட்டுவதற்காக இந்த கஞ்சி அது மேல தோய்த்து மறுபடியும் அப்படியே விட்டுட்டா ரெண்டும் புடிச்சுக்கும், நல்ல கூட போடு அந்த நூலை வச்சிருந்தா என்ன ஆகும், புடிச்சுக்கும் இல்லையா, அது தனித்தனியா அது காயிற வரலும் பில்லுருன்னு ஒரு நீளமா ஒண்ணு இருக்கும், அந்த பிரஷ் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதை போட்டு இழுத்துக்கிட்டே போவாங்க, இந்த பக்கம் போவாங்க, அப்புறம் அங்க இருந்து இந்த பக்கம் வருவாங்க, இப்படியே பல முறை செய்யறதுக்குள்ள காஞ்சி போயிடும், நூல் அப்படியே தனித்தனித்தனியா டொய் நூல் மாதிரி ஆடும், சாதாரண பொசு பொசுன்னு டொய் நூல் மாதிரி ஆடும். அப்ப அந்த அச்சில போட்டு இழுத்து நூல் நெய்வதற்கு வசதியா இருக்கும். அந்த தொழில் நடந்து கொண்டிருந்தது. இவர் நேரா போனார், அங்கிருந்த ஒரு கைகோளரிடம் அப்படி கை நீட்டினார், ரெண்டு கை, யாரே மறைஞான சம்பந்தர், பாலரோடு பேய்பித்தர் பான்மையான நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே, அவங்க பாலராக இருப்பார்கள், பாலரை போல இருப்பார்கள் ஞானிகள், பித்தரை போல இருப்பார், பாலரோடு பேய் பித்தர், பேய்னு சொல்ல சில பேர் சொல்லலாம், என்ன பேடாளையரா அப்படிம்பாங்களா, என்ன பச்சை புள்ள மாதிரி போறான் அப்படிம்பாங்களா, பித்தனை கூட பைத்தியம் போல இருக்காண்டாவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அப்படி எல்லாம் இருப்பாங்களாம் ஞானிகள். அப்படி இவர் போய் என்ன பண்ணா, ரெண்டு கை நீட்டினார், இவரை பத்தி தெரியும் ஏதோ ஒரு பெரிய அருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெண்டு கை நீட்டின உடனே அங்கிருந்த ஒரு கைகோளர் என்ன பண்ணார், ஒரு கோழையில் முண்டு நிறைய அந்த கேவரு கூட ஊத்தினர், இவர் வாங்கி அப்படியே கொடுத்த. அந்த சமயத்துல உமாவதி சாஜார் வந்துட்டார் கிட்ட, வந்தவர் என்ன பண்ணாரு, இந்த கை வழியா ஒழுகுச்ச அதை கூட கவனிக்கல சுவாமி, இந்த ஒழுகின உச்சிஷ்டம், அதாவது எச்சல் உச்சிஷ்டம், ஞானியினுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடுறது நல்லது, அதுல படுத்து பிறடுறவங்களாம் இருக்காங்க, இன்னைக்கு கூட இருக்கிறாங்க, அந்த ஞானியினுடைய வாயிலிருந்து இந்த இது வந்து முழங்கை வழியா ஒழுக அதை பிடிச்சு இவர் சாப்பிட்டார், முற்றிலும் ஞானம் கைவரப்பெற்றது. ஞானிகள் வந்து சாப்பிடும் பொழுது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு உருண்டை உருட்டி கொடுக்க சொல்லி சாப்பிடுறது இன்னைக்கும் பழக்கம் இருக்கு, இருக்கா உண்டாக்கலாம் இருக்கு, அதெல்லாம் விஷயம் நிறைய இருக்குங்க. அதாவது இந்த பொருளை நான் உங்கள்கிட்ட கொடுத்தா பொருள் உங்க கைக்கு மாறுது, ஆனா அருளாளர்கள் நினைத்த மாத்திரத்தையே அருளை வழங்குவார்கள், அவங்க சோத்தை கொடுத்தும் வழங்குவார்கள், கண்ணாலையும் வழங்குவார்கள், ஹிருதயபூர்வமாகவும் வழங்குவார்கள், எப்படி வேணாலும் வழங்குவார்கள், அவருடைய அருள் தான் ரொம்ப முக்கியம், அந்த அருளை பெறுவதற்கு நாம் தகுதியா இருந்தால் அது கிடைச்சி போயிடும். ஆகவே அவர் என்ன பண்ணார், அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டார், அவர் பின்னாடியே போனார். இவர் முற்றிலும் இவருடைய ஒன்றும் பேசிக்கல ரெண்டு பேருமே, இவர் பராபாக அப்படியே போற போக்கில் சொல்லிட்டு போனாரு, அது அவருடைய முற்றிலும் அவருடைய இருந்த எல்லா விதமான தன்முனைப்பிலையும் ஒழித்தது, இவர் அதற்கு தகுதியாகி விட்டார். உடனே அவருக்கு தீட்சை கொடுக்கப்பட்டு உமாபதி சிவாச்சாரியார் என்ற திருச்சாரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு சிவஞான போத உண்மைகள் அவருக்கு தரப்பட்டது. இப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இப்ப எத்தனை ஆள்கிட்ட வந்துருக்குது, இது எட்டு. நான் ஒரு சிவபெருமான் படமும் இந்த படம் எல்லாம் போட சொன்னேன், இது வந்து நம்ம வகுப்புல வந்து இந்த அருளாளர்களை நீங்க கண்ணால பார்க்க வேண்டும், இவர்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு நம்ம வகுப்பு ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம நம்ம இல்ல, இவங்க எல்லாம இந்த செய்திகள் நம்மள்கிட்ட கிடையாது, நம்ம ஒண்ணும் கிடையாது. சைபர் தான் என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. இந்த அருளாளர்கள் சொல்ல வழங்கல் என்ன, சாதாரண மனிதன் தான் நம்பர். அப்ப அதை கொடுத்த ஞான பொக்கிஷத்தை வழங்கியவர்கள் இவங்க தானே, இவங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்முடைய நண்பர் அதை படமாக்குனார், ஒரு சிவபெருமான் படம். அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 நந்தி கொடுத்தார். பாருங்க, நம்ம ஒண்ணு சொல்லல பாருங்க, அவராவே அது பண்ணிருக்க. அவங்க 4 பேரும் அகச்சந்தான குரவர்கள், இவங்க புறச்சந்தான குரவர்கள். இப்ப நம்ம வந்து போட்ட படம், அவர் 5 போட்டிருக்கலாம், அவருக்கு இந்த செய்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி தெரியாதுன்னு நினைக்கிறேன். போட்ட பிறகு நேற்று நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன், நந்தியம்பெருமான் அவருக்கு அடுத்தபடிய சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், 4 பேர் அகச்சந்தான குரவர்கள். அதுக்கு 4 நந்தி அந்த பக்கம் இருக்கிறார். இந்த பக்கம் 4 நந்தி குருமார்கள் இருக்காங்க பாருங்க, மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். அவர்கள் தேவலோகத்துல கைலையம்பதி கிட்ட இருந்ததுனால அவர்கள் அகச்சந்தான குரவர்கள், அவர்கள் தேவ பரம்பரையை சேர்ந்தவர்கள். இவர்கள் மண்ணுலகத்தில இருந்தவர்கள், இவர்கள் பூத பரம்பரை, புறச்சந்தான குரவர்கள். இவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த 4 பேரும் இந்த செய்திகளை நம்முடைய மக்களுக்காக வழங்க வந்தவர். இந்த உமாபதி சிவாச்சாரியார் இது போல ஒரு யாரோ ஒரு பேய் போலையும் பிசாசு போலையும் அழைஞ்சிட்டு இருக்கான், ஒருத்தன் உடம்புல துணி இருக்காள்னு கௌபீனம் கட்டிட்டு அழைஞ்சிருக்கான். இவன் கையில இருந்து வாங்கி கூட குடிச்சு விட்டான், இனிமேல் இந்த நடராஜ பெருமானுக்கு இவனை பூஜை பண்ண விட கூடாது. அவங்க தகுதி நிர்ணயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற முதலை மூவர்கள் முடிவு பண்ணி, இவர் பூஜைக்கு போகும் பொழுது இவர் பூஜையை தடுத்துட்டாங்க சிவாச்சாரியார், போய் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவரு பொண்ணும் போராட்டம் சண்டை எல்லாம் ஒண்ணும் பண்ணல. சரி, நேரம் வந்தார் கொற்றவன்குடின்னு, பக்கத்துல கொற்றங்குடின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு இந்த சிவஞான போத உண்மைகளை எல்லாம் மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு ஒரு 8 நூல் எழுதினார். சித்தாந்த அட்டகம்னு பேர், 8 நூல்கள் எழுதினார். அங்கே இருந்தாரு. அடுத்த முறை வந்தது நடராஜ பெருமானுக்கு இவரு டர்ன், இவரு பூஜை பண்ண வேண்டிய முறை. அப்ப அவர் போகும்பொழுது என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற தில்லைமாயர்கள் தடுத்துட்டாங்க. இவர் இங்க வந்துட்டாரு, வந்து இருந்தாரு. அன்னைக்கு இன்னொரு அண்ணன், இவர் முறையில் இருக்கும்பொழுது இன்னொரு அந்தனர் போய் பூஜை பண்ணும்பொழுது பார்த்தா அந்த பெட்டக பெட்டிக்குள்ள சாமியை காணும், நடராஜரை காணும். அலமந்து போய் யார் திருடனா யார் திருடனான்னு ஒருத்தவன் தான் அடிச்சு மோதி அங்க ஊரு ஊரா ஒரே ஆரவாரமா போய், ஐயோ கடவுளே உன்னை காணுமே காணுமே எல்லாம் அசரீரியாக ஒரு வாக்கு கேட்டது, என்னுடைய அன்பனாகிய உமாபதியினுடைய கொற்றவன் குடியில் நாம் வீட்டிருக்கிறோம். உடனே எல்லாரும் சேர்ந்து, பிள்ளை மூவாயிரவரும் சேர்ந்து கொற்றவன் குடிக்கு போய் உமாபதியாருடைய காலில் விழுந்து, சாமியை அழைச்சிட்டு வாயா, ஒன்னே பூஜை பண்ண விடுறோம் அப்படின்னாங்க. அவரு தன்முனை போன இல்ல போ அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. யார் சாமி என்ட வந்தாரு அப்படின்னு தன்முனைப்பும் இல்ல, தன்முனைப்பு இருந்தா வரமாட்டாரு அவர். ஆகவே அவர் வந்து அதுல இருந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார். இப்படி அவர் மிக உயர்ந்தவராக இருந்தார். அவருடைய காலத்துல இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது, அதை சொல்லி நிறைவு செஞ்சிருவோம் நம்ம வகுப்ப. அவர் தகுதியானவர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த காலத்துல ஒருத்தன் முன் பிறவியில மிக மிக கடுமையான தவங்கள் எல்லாம் செய்து மிக சிறந்த நிலையில இருந்தான். இன்னும் ஆணவமலத்தினுடைய ஒரு சிறு பகுதி கடலாம இருந்தது. அவன் இந்த இந்த காலத்துல என்ன ஆனா, ஒரு ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தான். அவனுக்கு பேரு பெற்றான் சாம்பான்னு பேரு. அவன் வந்து தில்லை திருக்கோயிலுடைய மடப்பள்ளிக்கு விறகு வெட்டி கொடுத்து கொண்டிருந்தான். இவனுக்கு தகுதியான காலம் வந்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, கருணையினால இவனுக்கு திருவடி பேரும் ஆனந்தமும் வழங்க வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் கொண்டார். யாருக்கு வேணாலும் கொடுப்பார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், மண்ணும் விண்ணும் மண்ணும் யாவையும் வச்சு வாங்குவாய் அப்படின்னு அவன் எதை வேணாலும் செய்வான், எதை வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன். ஆகவே அவன் என்ன பண்ணா, ராத்திரில கனவுல தோன்றி இந்த பாரு நீ எழுந்திருப்ப, எழுந்திருச்சோன்னு பக்கத்துல ஒரு சீட்டு இருக்கும், அதை கொண்டுட்டு போய் உமாபதியிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். எழுந்து பார்த்தா ஓடந்தருக்கு ஒண்ணு பக்கத்துல கிடக்கு, எடுத்து பார்த்தா அந்த ஓலையில ஒரு செய்தி எழுதியிருக்கிறார், சிவபெருமானே எழுதியிருக்கிறார். சிவபெருமான் 3 ஓலை சீட்டு தர்றார். அதுல இது ஒரு ஓலை சீட்டு. அடியார்க்கு எளியன் எழுதுறார். அடியார்க்கு எளியன், இவன் யாரா? தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான் சிவபெருமான். அடியார்க்கு எளியன், யாரு அடியார்க்கு எளியன் யாருன்னு தெரியாமல் சிற்றம்பலவர். நான் திருச்சிற்றம்பலத்துல இருக்கேன்ப்பா. இப்ப என் தன்னை பத்தி சொல்லியாச்சா? ஒரு வரிக்குள்ள பாருங்க, தன்னையே அறிமுகப்படுத்தி முடிச்சுட்டாரு. அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன், கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. அடுத்தது யாருக்கு எழுதுனா? அடுத்த வரி வெண்பாலே விளையாட்டு நடக்குது பாருங்க. ஆமா, கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை. பெற்றான் சாம்பான விட்டு அனுப்பி வைக்கிறேன், உடனே அவனுக்கு தீட்சை பண்ணி வச்சு அவனுக்கு உடனே சிவசாகித்யத்தை வழங்கிடு அப்படின்னார். அப்படி எழுதிருந்துச்சு. அவனுக்கு அர்த்தம் தெரியாது. அவன் ஒரு தூக்கிட்டான். சாமி ராஜன் சொல்லிவிட்டார் இல்லையா, சாமி பக்தன் அவன். முற்காலத்தில் முற்பிறவிகளில் பல்வேறு விதங்களில் தவம் செய்து இறைவனை அடைவதற்கு பாடுபட்டவன். ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி தாழ்ந்த உலகத்தில் அவன் பிறந்திருந்தான். நேரம் அவட்ட கொண்டு போய் கொடுத்தான். பார்த்தாரு, சிவபெருமான் இருந்து சீட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம யாரு அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவனை உட்கார வச்சாரு, தீட்சை பண்ணாரு. அவன் நல்ல தகுதியா இருந்தானா, உடனே பிரம்மானந்தன வழியா வெடிச்சு உயிர் வந்து இறைவனோட கலந்துச்சு. அவன் சாஸ்வதமான பேரின்பத்தில் கலந்துட்டான். அந்த அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது குருநாதருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அந்த கரதீட்சை பண்ணும் பொழுதே தரிசனம் ஆயிடுச்சு. அந்த தரிசனம் பெற்றவர்கள் யாரும் திரும்பி வர விரும்பப்படுறது, திரும்பி யாரும் வரவே முடியாது, வர விரும்பவே மாட்டாங்க. அவங்களை மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வர்றதுன்னா கஷ்டம். மணிவாசபுரமன் அப்படி செஞ்சுட்டாரு சிவபெருமான். ஆனா அவன் தான் அவனை போட்டு இந்த இந்த ஞானத்தை பூரா இதுவரையும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஒரு ஆளை தயார் பண்ண அவன் பட்டுன்னு என்னோட வந்து கலந்துட்டான் கண்ணப்ப நாயனார். சரி, இவனையும் விட்டக்கூடாது, இவன் இப்படியே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை இந்த நில உலகத்துக்கு இந்த அனுபவ ஞானத்தை தர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றாக்கி பொறுத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பே அமுதமயமாக்கி அந்த அமுதமயமான திருவாசகம் வெளிவரதுக்காக அந்த மண்ணுலகத்தில் வச்சிருந்தார். ஏழை எண்ணெய் ஈங்கொழித்தருளி, ஏழை எண்ணெய் இங்கு ஒழித்தருளி, இங்கு இருக்குமாறு செய்துவிட்டு தில்லை முதலுக்கு வருமாறு சொல்லிவிட்டு சொன்னா அப்படி போற பாதையிலே அவர் பாடின பாடல்கள் 51 பதிகங்கள் அது இருக்கட்டும். சரி, இப்போ அவர் கை வச்சோன்னா முக்தி கிடைச்சிருச்சா, இறைவன கலந்துட்டானா, அப்புறம் என்ன உலகத்துல வேலை? உடம்பு சாஞ்சிட்டு ஐயரு ஒரு ஆளை கொண்டு விட்டான். ஐயர் என்ன பண்ணாரு, வேற ஜாதிக்காரன தாழ்ந்த ஜாதிக்காரன கொலை பண்ணி சாகடிச்சிட்டாருன்னு ஊரு பூரா பேச்சா போய் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு கேள்விப்பட்டு அவ லபோ லபோன்னு கத்தி, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல, விஷயம் தெரியாது. கணவன் போனாரு, ஐயரிட போனாரு, ஐயர் ஏதோ கொலை பண்ணி விட்டாரு. கூடுல வராதன்னு இருப்பாரு, ஏன்னா தொடாதன்னு இருப்பாரு, கேட்க மாட்டேன்னு உள்ள போயிருப்போம், அடிச்சு விட்டார் போல இருக்கு, விறகு விட்டு எடுத்து அடிச்சுட்டார் போல இருக்குன்னு அவ முடிவு பண்ணிட்டான். உடனே கத்தி சத்தம் போட்டு ரகலை பண்ணி ஊரெல்லாம் கூட்டி 1000-2000 பேர் இப்ப மாதிரி சாலை மறியல் மாதிரி நேரம் எல்லாம் மன்னருடைய அரண்மனை போயிட்டாங்க. அங்க போய் சொன்னாங்க, அரசனுக்கு தெரியும், உமாபதி சிவாச்சாரியருடைய பெருமை தெரியும். ஆக அவர் என்ன பண்ணார், இதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி செய்யணும், சாமி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். அவர் விவரமா சொல்லிட்டார், உண்மையை சொல்லிட்டார், கொஞ்சம் மறைக்கல. தன்னுடைய பெருமை தானே, அதாவது நான் கைய வச்சேன் அவனுக்கு தீட்சை கொடுத்த உடனே பரமுக்தி நிலை அணிந்து விட்டான்னு சொன்ன, கை வைக்கிற வேகத்திலேயே அவருக்கு பரமுக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு தெரியும்ல. ஆனாலும் அதெல்லாம் எதையுமே அவர் பார்க்கல, அவரு பச்சை புள்ள மாதிரி சொல்லிவிட்டாரு. உடனே யாரும் அவன் நம்புவதற்கு தயங்கினார்கள். சரி, அப்படி ஆற்றல் இருந்ததுன்னா இங்க வந்து இப்போ 2000-3000 பேர் கூட்டிட்டாங்க, இதுல யாருக்காவது தகுதி இருந்தா நீங்க முக்தி கொடுத்து காட்டுங்க, நாங்க அதை உண்மை நாங்க நினைக்கிறோம், இல்லாட்டி நீங்க பண்ணது கொலைன்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டாரு அரசர். ஊர் ஜனங்களுக்காக இவர் அப்படியே மேல ஏறி ஒரு திட்டு மேல ஏறி நின்று பார்த்தாரு. 2000-3000 பேர் பார்த்தாரு, ஒரு மனுஷனுக்கும் தகுதி இல்லை. இப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு, யாருக்காவது கொடுக்கலாம் யாருக்காவது கொடுக்கலாம்னு பாக்குறாரு. இன்னும் தகுதி உண்டாக வேண்டியாரு, சைவசித்தாந்த சாத்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு, அவரு சித்தாந்த அட்டகத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு, சிவஞான போதெல்லாம் சொல்லி கொடுத்து தகுதி உண்டாக்கி அப்புறம் முத்தி கொடுக்கணும் போல இருக்கு. ஆகவே அவர் பார்த்தாரு, சரின் பிடிப்பு சுத்தி வந்து பார்த்தார், பக்கத்துல ஒரு கோயில், சின்ன கோயில், அங்க சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அந்த கோமுகத்தின் வழியாக வெளியிருந்த இடம், வெளிவருகின்ற இடம், அந்த இடத்துல ஒரு நீர்முள்ளி செடி பார்த்தார். சுத்தி பார்த்தார், அந்த நீர்முள்ளி செடி இந்த தீர்த்தம் விழுந்து 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 அது தகுதியாகி என்னடா அது இங்க இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி இதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமா சிவாச்சாரியார் இந்த நீர்முள்ளி செடிக்கு தான் இருக்கார். அவரு பச்சை புள்ள மாதிரி பேசுறாரு. அவரு 14 சாத்திரங்கள்ல 8 சாத்திரங்களை நமக்கு தந்தருடைய மகான். இந்த இருக்கார் பாருங்க, 4வது உட்கார்ந்து இருக்கார் பாருங்க, உமாபதி சிவாச்சாரியார். தில்லை கோயிலுக்கு நடராஜ பெருமானுக்கே வந்து தொட்டு வணங்கக்கூடிய பேராற்றல் பெரும் பதவி படைத்தவர். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் அப்படின்னு குருநாதர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலேயே வணங்கப்படக்கூடிய பேராற்றல் படைத்தவர். அப்படிப்பட்ட மகான், இறைவனே அவருக்கு கைத்தீட்டு எழுதி கொடுக்கக்கூடிய வல்லமையும் தகுதியும் படைத்தவர். தன்முனைப்பு இல்லாம இந்த நீர்முள்ளி செடிக்கு தான் இருக்கு அப்படின்னாராம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி கொடு, அதுக்கே கொடுத்துரு, முத்தி கொடுக்க உனக்கு சக்தி இருக்குல்ல, கொடு அப்படின்னாங்க. பார்த்த வேகத்துல அப்படியே தீட்சையின் மூலமாக சற்று தீட்சை கண் மூலமா கொடுத்தார். அப்படியே செடியிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. ஆகாயத்தில் போனதை எல்லாரும் அந்த 3000 பேரும் பார்த்தாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேரும் பார்த்தாங்க. அதன் பிறகு உண்மை என்று உணர்ந்தார்கள். இவருக்கு அந்த வல்லமை, அவர் கொலை பண்ணலைங்கிறது தெரிஞ்சது, அவர் சொன்னது உண்மை என்று அவர் உணர்ந்து எல்லாரும் அவரை வணங்கிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த தில்லை 3000 ஒத்துக்கல. மறுபடியும் பிரம்மோசம் நடந்தது கோயிலுக்கு. அப்ப கோயிலுக்கு நடந்த பொழுது கொடியேற்றத்துக்கு இவரை கூப்பிடல. உமாவதி சிவாச்சாரம் கூப்பிடாம கொடியேற்ற பார்த்தாங்க. கொடி கைத்தில் தான் கட்டியிருக்கு, நல்லா வளைவா தான் இருக்குது, எல்லாமே பண்ணிருக்கு, இழுக்கா வரமாட்டேங்குது, எங்க சிக்குதுன்னே தெரியல. சிக்கல் தெரிஞ்சாலும் போய் சிக்கல் எடுத்து விடலாம். ஒரு இடத்துலயும் சிக்கலும் இல்ல, கொடியும் இப்படி இழுத்தா வரவே மாட்டேங்குது. ஆளான ஆளு பயில்வான்ல இருந்து, சாதாரண ஆள்ல இருந்து, சிவாச்சாரியர்ல இருந்து, பிராமணர்ல இருந்து, இல்லாதவங்க எல்லாரும் இழுத்து பார்த்தாங்க. பலவானும் இழுத்து பார்த்தா, எல்லாரும் சிவாச்சாரியம் இழுத்து பார்த்தா, ஒண்ணும் நடக்கல. அப்பொழுது அசரீர் கேட்டது. அதன் வழியாக அவர் மறுபடியும் அவரை சிவாச்சாரியார் அழைச்சிட்டு வந்தாங்க, உமாபதி சிவாச்சாரியாரை. அந்த இடத்துலதான் நின்று கொடிக்கவி என்று 4 பாடல்கள், அற்புதமான பாடல்கள் கேட்க கொடுத்து வைக்கணும். அந்த நூல் வேணா ஒரு நம்ம ஸ்பெஷல் அது, அதனால வந்து தனியா ஒரு நாளைக்கு நடத்தலாம். அதுல வந்து திருவைந்தெழுத்தினுடைய பெருமைகள், திருவைந்தெழுத்தினுடைய பெருமைகள் அதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். திருவைந்தெழுத்தினுடைய பெருமைகளை சொல்லி ஒரு பாட்டு சொன்னா கால் பங்கு ஏறுது, அப்புறம் அடுத்த பாட்டு சொன்னா அரைப்பங்கு, அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு, 4வது பாட்டு சொல்லும்போது தானாவே கொடி ஏறிச்சு. பயில்வானாலெல்லாம் ஏற்ற முடியாத கொடி தானாகவே ஏறியது. அதன் பிறகு சில காலம் வாழ்ந்து அவர் இறைவனுடைய பரமுக்தி அடைந்தார். இப்படி 4 பேரும் இறைவனுடைய பரமுக்தி அடைந்தார்கள். இவர்கள் நம்முடைய குருநாதர்கள். இந்த படத்தை நம்ம இங்க வச்சிருக்கிறோம். இவர்கள் வந்து நமக்கு ஞானத்தை பிரவாகமாக வழங்கக்கூடியவர்கள். அதனால எல்லா மாணவர்களும் வந்த பிறகு ஒரு தடவை இவரை வணங்குங்க. ஏதாவது மலர்கள் கிடைச்சா ரொம்ப வேண்டியில மூடிப்பிடும், 1-2 மலர்கள் கிடைச்சா திருவடியில் கொண்டு வந்து செலுத்துங்க, இவருக்கு வணக்கம் செலுத்துங்க. இவங்கள்ட்ட இருந்து நமக்கு வருகிறது மூலமூர்த்திகளாக இருக்கக்கூடிய அந்த 4 சொன்ன பார்த்தீங்களா, திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், அவர்களெல்லாம் பேரை சிந்தனை பண்ணுங்க. இந்த 4 பேரும் இங்க இருக்கிறாங்க. இவர்கள் தான் இந்த ஞானத்தை வழங்குகிறார்கள், நான் இல்லை. இவர்கள் தான் நமக்கு கொடுக்கறாங்க. இவர்களுடைய அருள் இருந்தால் இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு நல்லாவே தெளிவாகவே புரியும். நம்முடைய வல்லமையை விட, நம்முடைய வல்லமைங்கிறது ரொம்ப குறைவு, அந்த வல்லமையை விட அவருடைய அருள் பெரிது. அதனால இவர்களை சிந்தித்தால், இந்த சிந்திக்கும் பொழுது அதுல உள்ள ஞானத்தை உள்ளுணர்வாக நின்று அவர்களே உங்களுக்கு உணர்த்துவார்கள். ஆகவே இந்த ஞானாசிரியர்களை நம்ம மனமாற தலையார வணங்கி அந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளத்தில் தண்ணீர் பாய்வது போல இந்த ஞானமானது பணிகின்றவர்களிடத்துல சிறப்பாக விளங்கும். அந்த ஞானம் நமக்கு வந்தால் நமக்கு வேற எந்த செல்வமும் நமக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. இந்த உலகத்தில் மிகச் சிறப்பாக வாழலாம், உலகத்தை மிக நல்ல முறையில் கையாளலாம். சாதாரணமாக உலகாயுத இன்பத்தில் மிதப்பவர்களை விட மேலும் அதிகமான மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இந்த உலகத்தில் நிம்மதியோடும் வாழலாம். நமக்கு எல்லா விதமான பேறுகளும் நமக்கு கிடைக்கும். வாழ்வதற்கு நமக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி இறைவன் தருவான். ஏனென்றால் நாம் இப்பொழுது இந்த சாத்திரங்களை கேட்பதன் மூலமாக இறைவனிடம், அதாவது சிவபெருமானிடம் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். அதை நீங்க உணர வேண்டும். இந்த சாஸ்திர செய்திகள் சிவபெருமானிடம் வந்தவைகள். இவைகளை நீங்க கேட்கும் தோறும் கேட்கும் தோறும் யாருடைய பேச்ச கேட்கறீங்க? சிவபெருமானுடைய பேச்ச கேட்கறீங்க. என்ன மறந்துருங்க, நம்ம தான் சொல்லுகிறோம், மறந்துருங்க. இந்த அடியார்கள் மூலமாக சிவபெருமான் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாம் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். இறைவன் அருளிய செய்திகள், இதை நம்மை வாழ்விக்க வந்தவைகள், நம்மை இவைகள் நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் வாழலாம். நமக்கு மேலான மரணமில்லாத சாஸ்வதமான பேரின்ப வாழ்க்கையை, பேரின்ப சுகத்தை இந்த அருளாளர்களும் எல்லாம் வல்ல சிவபெருமானும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.